காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
ஹாய், ஹலோ, வணக்கம். ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை வானொலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்க நாகராஜன் வந்திருக்கேன். எப்பையும் போல இந்த நிகழ்ச்சியை நம்ம ஒரு திருக்குறளை சொல்லியே ஆரம்பிச்சிருவோம். இது என்ன திருக்குறள் அப்படின்னா, திருக்குறள் வெகுளாமை அதிகாரம்க்கு கீழே வர்ற ஒரு திருக்குறள். வெகுளாமைனா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. வெகுதல் அப்படின்னா கோபம், சினம், சினம் கொள்றது. வெகுளாமைனா சினம் கொள்ளாது இருத்தல், அதாவது கோபப்படாம இருத்தல் அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே வர்ற இந்த திருக்குறளை உங்களுக்கு சொல்றேன். உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின் அப்படின்னு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒருத்தன் தன்னோட உள்ளத்தால் மனதால் சினத்தை எண்ணாதிருக்கிறது, அதாவது கோவப்படாம இருந்தா அவன் நினைச்ச நன்மையெல்லாம் அவனுக்கு ஒருங்கே அமையும், அமைஞ்சு அதுவே அவன் வாழ்க்கையில அமையும் அப்படிங்கிறாங்க திருவள்ளுவர். அது எப்படி, ஒரு உள்ளத்துல கோபமே படாம இருந்தா உனக்கான நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி எழலாம். ஏன் அப்படி அப்படின்னா, ஒருத்தன் கோபம் கொள்ளாது இருக்கும் போது நிதானமா இருக்கும், மனசும் மூளையும் நிதானத்துல இருக்கும் போது அளவா அவனால சிந்திக்க முடியும். அந்த மாதிரி சிந்தனை திறன் அதிகமாகும் போது அவனால சரியான முடிவெடுக்க முடியும், சரியானதை செய்ய முடியும், சரியானதை பேச முடியும் அப்படின்னும் போது, இது மூணு செய்ய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவன் நினைச்சதெல்லாம் அவனால செய்ய முடியும், அவன் நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிரும் அப்படிங்கறதா அந்த திருக்குறளோட சாராம்சம். ஓகே நேயர்களே, வாங்க நம்ம முத பாட்டை கேட்போம்.
பூவே தாலே லோலாலே நட்சத்திர பூவே காதா பூவே காணோன்ன பிஞ்சு விரல் எங்க கொஞ்சம் குரல் எங்க பஞ்சுகமி கண்ணு பூவே கடலை ஒன்ன மண்ண பூவே
உங்களுக்கு அந்த திருக்குறள் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஃபீல் ஆகுது. திருவள்ளுவர் வந்து சினம் கொள்ளக்கூடாது, அதாவது கோபப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தனியா ஒரு அதிகாரமே வச்சிருக்காரு. அதுல 10 திருக்குறள் வச்சு ஏன்லாம் கோபப்படக்கூடாது, கோபப்பட்டா என்ன ஆகும், கோபப்படாம இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு 10 திருக்குறள் எழுதியிருக்காரு. ஏன்னா கோபங்கிறது கோபத்தினால ஒருத்தருக்கும் ஒன்றும் கிடைக்க போறது இல்லை, கோபத்தினால அழிவுக்கு தான் இட்டு செல்லுமே ஒழிய அதனால ஒருத்தரும் பயன்பெற போறது இல்லை, அதனால ஒண்ணுமே யாருக்கும் கிடைக்க போறது இல்லை. கோபப்படுறவங்களுக்கும் அது ப்ரெஷர் தான், அது ஹெல்த் இஷ்யூ வரத்தான் செய்யும். அப்படின்னும் போது கோபம்ங்கிறது தவிர்க்க வேண்டிய ஒண்ணு, என்ன இருந்தாலும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் காம் டவுனா உட்காந்து யோசிச்சுட்டு அதை தள்ளி போட்டணும் அப்படிங்கிறதா. அதான் புத்தர் வந்து புத்தரோட தம்ம பதம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு கவிதை மாதிரி ஒரு கோட் ஒன்று இருக்கும், இவ்வுலகில் எக்காலத்தும் பகைமை பகைமையால் அழிவு தணிவதில்லை, பகைமை அன்பினாலேயே தனியும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்று இருக்கும். அதனால பகைமை எப்படி உருவாகுது அப்படின்னா அந்த கோபத்து மூலமா தான். சினம் கொள்வது சினம் தவிர்ன்றதான் ஔவையாரும் சொல்லியிருக்காங்க, ஔவையாரும் சொல்லியிருக்காங்க, தம்ம புத்தர் தம்ம பதத்துல சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர் தனி அதிகாரமே வச்சு 10 திருக்குறள் சொல்லியிருக்காரு. உண்மையிலே சினம் கொள்றதுங்கிறது மனித இயல்பு தான், ஆனாலும் அந்த மனித இயல்புனால ஒருத்தருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஈவன் கோபப்படுற அந்த அவருக்குமே அதனால பிரச்சனையே ஒழிய அதனால அவரும் பயன்பட போறது ஒண்ணுமே இல்லை. ஓகே நேயர்களே, வாங்க நம்ம அடுத்த பாட்டை கேட்போம்.
கண்டு மாவண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். கொஞ்சம் வண்ண வந்து திட்டு அஞ்சு அஞ்சு செஞ்சும் போது ஆகையில்லையா. நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து வாவென்று அள்ளிக்கொண்ட மங்கை இல்லையா.
இரண்டாம் உலக போர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. 1939 1945 வரை, அதாவது அணுகுண்டு ஜப்பான் மேல வீசப்பட்டதோட மனித உயிர்களோட சேதம் அதிகம். அந்த இடத்துல உலகமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகி இல்ல இனிமே போர் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி 1945 நிப்பாட்டிட்டாங்க. ஆனா ஒரு இது என்ன அப்படின்னா, ஜப்பானோட கடைசி போர் வீரர், அந்த இரண்டாம் உலக போர்ல கலந்துகிட்டவர், எப்ப கடைசி வீரர் எப்ப எது வரைக்கும் இருந்தார் அப்படின்னா, அவர் இரண்டாம் உலக போர் முடிஞ்சு 30 வருஷம் வரைக்குமே போர்க்களத்திலேயே இருந்திருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு யாருமே கமெண்ட் பண்ணவே இல்லையா. ஒரு அவருக்கு கமெண்ட் வரும் அப்படின்ட்டு அவர் அந்த போர் புரியறதுக்காக அதற்காகவே தன்னை ஆயத்தப்படுத்தி 30 வருஷமா கண்டினியூஸா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 1974 வரை ஹீரோ ஒனோடோ அப்படின்ற அந்த வீரர் வந்து டெய்லி காலையில எந்திரிச்சு போருக்கு ஆயத்தமா தன்னை ப்ரிப்பேர் பண்ணி இருந்திருக்காரு. போர் முடிஞ்சது 1945, 1974 வரை அவர் போர் புரியறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரோட கமன் லெப்டினன்ட் ஜெனரல் வந்து அவர்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி போர்லாம் முடிஞ்சு வச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் ஓ போர் முடிஞ்சிருச்சு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிச்சான். பாருங்க என்ன ஒரு பல வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்திருக்கு இரண்டாம் உலக போர்ல. ஓகே நேயர்களே, வாங்க நம்ம பாட்டை கேட்போம்.
தமிழே என் சிங்கார குயிலே, தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம், பாசம் என்னும் ஆலயம் உனை பாட வேண்டும் ஆயிரம். தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே.
கண்ணிலே பாசம் மாறவில்லையே.
அன்பு என்னும் பூண்டிலே ஆடி பாடும் பூங்குயில் ஆசை தீபம் ஏற்றுதே அண்ணன் உன்னை போற்றுதே.
தாவி வந்த பிள்ளையே தாயை பார்த்ததில்லையே. தாவி வந்த பிள்ளையே தாயை பார்த்ததில்லையே.
நீ என்றும் வாழ வேண்டுமே.
தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம். பாசம் என்னும் ஆலயம் உனை பாட வேண்டுமாயிரம். தென்பாண்டி தமிழே
ஜீவன் ஒன்று தானம்மா. அன்பு கொண்டு பாடிடும் அண்ணன் என்னை பாரம்மா.
கோவில் தேவையில்லை நேரில் வந்த கோவிலே. பாடும் எந்த காவிலே நாளும் வாழும் தேவனே.
கூடு வாழும் குருவிகள் பாடும் பாச பறவைகள். வாழ்த்துவேனுனை போற்றுவேன் வாழ்வெல்லாம் உனை ஏற்றுவேன்.
காலம் காலம் யாவையும் சேர்ந்து வாழ வேண்டுமே. நாம் சேர்ந்து வாழ வேண்டுமே.
தென்பாண்டி தமிழே
என் சிங்கார குயிலே.
தென்பாண்டி தமிழே
என் சிங்கார குயிலே. இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மா.
ஆலயம் உனை பாட வேண்டும் ஆயிரம்.
தென்பாண்டி தமிழே
என் சிங்கார குயிலே.
தென்பாண்டி தமிழே
என் சிங்கார குயிலே.
அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன் நேயர்களே. உங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஆனா ஒரு உங்களுக்கு அதிசயப்படத்தக்க ஒரு தகவல் ஆக்சுவலா. இது 1945 ஒரு ஃபார்மர் வந்து அவர்கிட்ட இருந்த கோழிய வந்து தலையை வெட்டியிருக்காரு. வெட்டும் போது அதை சரியா வெட்டாமனா அந்த மூளைக்கு போற நரம்ப கட் பண்ணல போல அவரு. அப்படின் போது அது என்ன ஆகுதுன்னா சாகலையா அது. ஆனா அதுக்கு தலையும் இல்லை, ஹெட்லெஸ் சிக்கன் ஆயிடுச்சு. அப்படி அது தலைய வெட்டினதுக்கு அப்புறமும் அது 18 வந்து உயிரோட இருந்துச்சு. இருந்து அது ரொம்ப ஃபேமஸ் ஆகி அமெரிக்காவுக்கெல்லாம் டூர் போய் ஒரு என்ன சொல்றது ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு அதை ட்ரீட் பண்ணி இருந்திருக்காங்க 1945. இப்பயும் நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் வந்து மைக். அந்த கோழி சிக்கனுக்கு பேர் வந்து மைக். ஸோ அந்த சிக்கன் பேர் வந்து மிராக்கிள் மைக் த ஹெட்லெஸ் சிக்கன் அப்படின்னு கூகுளில் போய் தேடினீங்கன்னா அதை பற்றின டீட்டெயிலும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம் நீங்கள். தலை இல்லாமல் அதை நிற்கிறது நடக்கிற மாதிரியான ஃபோட்டோஸு, அந்த விவசாயி அதை கையில் பிடிச்சிருக்கிற மாதிரியான ஃபோட்டோ, அது எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் இப்பயும் கூகுளில் அவைலபிள் இருக்கு. அந்த ஃபோட்டோஸ் தலை இல்லாமல் எப்படி உயிரோட இருந்திருக்கு 18 ரொம்ப அதிசயமான ஒரு நிகழ்வு தான். ஓகே நேயர்களே, அந்த தகவல் வந்து உங்களுக்கு அதிசயத்தக்க மற்றும் எப்படி சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் நம்புறேன். வாங்க நம்ம அடுத்த பாட்டை கேட்போம்.
ரோஜா பூந்தோட்டம், காதல் வாசம், காதல் வாசம், ரோஜா பூந்தோட்டம், காதல் வாசம், காதல் வாசம், பூவின் நிழலெல்லாம் மௌனராகம், மௌனராகம், ஒவ்வொரு இலையிலும் தென்துளி ஆடுதே, பூவெல்லாம் பூவெல்லாம் மணிமழை தேடுதே, நம் காதல் கதையை கொஞ்சம் சொல் 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 என்றதே, ரோஜா பூந்தோட்டம், காதல் வாசம், காதல் வாசம், பூவின் இதழெல்லாம் மன்னராகம், மன்னராகம். இதயத்திலே இன்று ஒரு இசை தட்டு சுழலுதடி, புதிய இசை ஒரு புதிய திசை, புது இதயம் இன்று உன் காதலில் கிடைத்ததடி, பூவெல்லாம் பூவெல்லாம் பனிமலை தேடுதே, நம் காதல் கதையை கொஞ்சம் சொல் 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 என்றதே, ரோஜா பூந்தோட்டம், காதல் வாசம், காதல் வாசம், பூவின் இதழெல்லாம் மௌனராகம், மௌனராகம். பூவெல்லாம் பூவெல்லாம் பனிமழை தேடுதே, நம் காதல் கதையை கொஞ்சம் சொல் 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 என்றதே. ரோஜா பூந்தோட்டம், காதல் வாசம், காதல் வாசம், பூவின் இதழ் எல்லாம் மௌனராகம், மௌனராகம்.
ஆக்சுவலா ஒரு அறிவியல் சோதனை ஒண்ணு பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, வாட் ட்ரூலி மேக்ஸ் பீப்புள் ஹாப்பி அப்படின்னு, அதாவது எது மனிதனை அதிகமா மகிழ்ச்சி பட வைக்குது அப்படின்னு அந்த ஸ்டடி மூலமா என்ன புரிஞ்சுக்கிறோங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்சஸ் அதாவது அனுபவம், ஒரு புது விதமான அனுபவம் தான் வந்து மனுஷனை வந்து ரொம்ப மகிழ்ச்சி பட வைக்குதான். அதாவது அந்த மகிழ்ச்சி எதை விடனா, பையிங் த மெட்டீரியல் சம்திங், இப்போ ஐஃபோன் வாங்குறோம் நமக்கு ஒரு ஹாப்பி ஆகுது, இல்லை ஒரு லேப்டாப் வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம், ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னு ஒரு பொருள் வாங்குறத விட அந்த மகிழ்ச்சியின் அளவை விட அந்த மெஷர் பண்ணும் போது ஒரு புது விதமான அனுபவம், ஒரு அட்வென்ச்சர் பண்ணும் போது, ஒரு மேல இருந்து ஜம்ப் பண்றோம், ஒரு புதுசா லேர்ன் பண்றோம், ஒரு ஸ்விம் பண்றதுக்கு லேர்ன் பண்றோம், ஒரு பஞ்சி ஜம்பிங்ல மேல இருந்து குதிக்கிறோம், அந்த மாதிரியான அனுபவங்கள் வந்து இன்னும் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியை தருது அப்படின்னு அந்த அறிவியல் முடிவு சொல்லுது. சோ நேயர்களே, நீங்களும் அந்த புதுவிதமான அனுபவங்களை பெறுங்க, வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
யாரவனோ அவனோ அவனோ யாரவனோ அவனோ 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 அவனோ